இந்த நாளிலே கர்த்தர் கிருபையாய் மற்றும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நம்மளே கொண்டு வந்து மிக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான புதிய மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே விசேஷமாக இந்த நாளிலே உலகமெங்கும் இயேசுவானுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நாமும் கூட சற்று இந்த அருமையான சத்தியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நிச்சயமாக இயேசுவானவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த நாளில் கூட இந்த அருமையான உயிர்த்தெழுதலின் சத்தியம், மிக உன்னதமான சத்தியம், மிக பிரதானமான சத்தியம், நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கிய அம்சமாக இருக்கும்படிய சத்தியம், இந்த சத்தியத்தை நாம் சற்று நினைவு கூறும்படியாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவ்விதமாக சிந்திக்கிறவர்களே, இந்த அருமையான சத்தியத்தை நாம் சிந்திக்கிறவர்களே, நாம் ஜபத்தோடு நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக நாம் படித்த வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 28:1-15 முடிய நாம் எடுத்துக்கொள்ளும்படியான இந்த வேத பகுதி, இந்த பிரசங்கத்துடன் வேத பகுதியை பார்க்கிறோம். அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா 27:42 அந்த 41:42 படிக்கிறோம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரேவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பார்த்தீங்கன்னா அந்த மூப்பர்களும் வேதபாரகர்களும் அந்த ஆசாரியர்களும் மூப்பரும் பரியாசம் பண்ணுகிற அந்த காரியத்தை பார்க்கலாம். எவ்வளவாய் கீழ்த்தரமாக, எவ்வளவாய் பரியாசம் பண்ணுகிற ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குல மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லை, பலம் இல்லை. இவன் வந்து இஸ்ரவேல் ராஜாவானால், ராஜாவானால் அப்பொழுது அங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது சிறுவிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிதா தம்முடைய குமாரனுக்கு பிதா தம்முடைய திட்டமான உன்னதமான திட்டத்தை வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அதான் பார்க்கிறோம், அந்த மீட்பின் திட்டத்தை பிதாவானவர் அந்த அருமையான திட்டத்தை முடித்தார். நிச்சயமாக அந்த இடத்துல அவர் இறந்து அந்த இடத்துல அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல கல்லறையிலே அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் 3 பிறகு அவர் உயிரோடு எழும்புப்பட்டார். 3 பிறகு அவர் உயிரோடு எழும்புப்பட்டார். அதே சமயத்தில் மரணம், பாவம், பிசாசு இந்த மூன்றையும் அவர் ஜெயித்தவராய் அவர் உயிரோடு எழுந்தார். வல்லமையோடு மகா மகத்தான பிரதானமான ஒரு காட்சி அளித்தார். பிரதானமாக அவர் கனத்தோடும் வல்லமையோடும் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உன்னதமான காரியம், இந்த உயிரோடு எழுந்த காரியம், உயிர்த்தெழுந்த காரியம் ஆண்டவருடைய திட்டத்தில் அடங்கியிருந்தது. அவர் மரித்த காரியம் அவருடைய திட்டத்தில் அடங்கியிருந்தது. ஆனா முக்கியமா இங்க பாத்தீங்கன்னா இந்த வேதபாரர்களும் ஆசாரியர்களும் இந்த மூப்பர்களும் அவங்களுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசித்தார்களா? அவங்க விசுவாசித்தாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில விசுவாசமே இல்லை, எந்த விதத்திலும் விசுவாசம். அதனாலதான் அவங்க இப்படி சொல்றாங்க, பரியாசம் பண்றது மாத்திரம் அல்ல, இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று சொல்கிறார்கள். பாத்தீங்களா, அவங்க வந்து அதாவது அவங்களுடைய மத தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ செயல்படுகிறாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதாவது அவங்க நிச்சயமாக அவங்க சொல்ல போனா அந்த காரியங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 28:11 நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவர்கள் போகையில், 11 அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். நடந்த யாவற்றையும் எதுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்ல, அவர் உயிரோடு எழுந்துச்சான்னு சொல்லு காரியம். அந்த காவலாளிகள் இருந்தாங்க, அந்த கல்லறையை சீல் வைத்து காவலாளிகள் காவல் பண்ணப்பட்டது, காவலாளிகள் பாக்குறாங்க, அதெல்லாம் நடந்ததை சொல்றாங்க, எல்லாம் சம்பவம் நடக்கிறத சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த உன்னதமான சம்பவம் நடந்தாலும் கூட அங்க என்ன பாக்குறோம், அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க உடனே அவங்க விதமான காரியத்துக்கு அடங்கி வராதபடி உடனே அதுக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க அங்க? அதான் பாக்குறோம் அந்த இடத்துல இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து 12 இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பணியில் அவனுடைய சிஷ்யர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். நீங்க பாத்தீங்களா உங்களுடைய பேச்செல்லாம் பாத்தீங்களா உங்களுடைய செயல்லாம் பாத்தீங்களா டோட்டலா அவங்க டோட்டலா அந்த உன்னதமான விசுவாசம் அந்த இயேசு மேல விசுவாசமே இல்ல, கடவுள் மேல விசுவாசமே இல்ல. இயேசுவானவர் மரித்தார் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும்படியான அந்த உன்னதமான தேவனுடைய திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் விசுவாசிக்கிறத விட்டுட்டு என்னமோ செய்கிறார்கள். அங்க பாருங்க என்ன காரணம், அவங்களுக்குள்ள கடினமான இருதயத்தை தான் வெளிப்படுத்துறத பாக்குறோம். அவங்களுக்குள்ளான உள்ளான பொல்லாத இருதயத்தை தான் வெளிப்படுத்துறத பாக்குறோம். அவங்களுடைய உள்ளான கடினப்பட்ட இருதயத்தை தான் வெளிப்படுத்துறத பாக்குறோம். நீ ஏன் கேக்குறீங்க அந்த இடத்துல அங்க அங்க அந்த முக்கியமாக அந்த அந்த அதாவது தொடர்ந்து அவங்களுடைய அவிசுவாசம் தொடர்ந்து அந்த கல்லான இருதயம் தொடர்ந்து ஏன் இங்க பாத்தீங்கன்னா 15 கூட அங்க சொல்லப்படுது, தெளிவா தெளிவா பார்க்கலாம். 15 கூட அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதித்தபடியே செய்தார்கள், அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதித்தபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கு. இந்நாள் வரைக்கும் நான் எதனால் வரைக்கும் இந்த மத்தேயு இந்த புஸ்தகத்தை எழுதும்போது மத்தேயு இந்த புஸ்தகத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட அந்த நிகழ்வு நடந்து 30 கழித்து மத்தேயு எழுதுறாப்ல இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறதுன்னு சொல்லி பேசுறாப்ல. அப்ப அங்க பாக்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான மக்கள் எவ்வளவாய் தன்னுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி கடினமான இருதயத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய பாவ இருதயத்தை காண்பித்து ஒரு மக்களாய் கடந்து போனார்கள். இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான உன்னதமான காரியத்தை விசுவாசிக்காதபடி எந்த காரியம், கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக என்னுடைய பாவத்துக்காக தண்டனையை அனுபவித்தார், அந்த சிலுவையிலே அந்த இனி சிலுவையிலே தொங்கினார், அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், இன்றைக்கும் மூன்றானார், உயிரோடு எழுப்பப்பட்டார், இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து எனக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசம் இல்லை. எதையோ எதையோ பேசிக்கொண்டு எதையோ நம்பிக்கொண்டு எதையோ எதையோ அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவ்விதமான விசுவாசத்துல கடந்து போகாதவர்களா இருக்கிறார்கள். ஐயோ எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், உன்னுடைய விசுவாசம் எதன் பேர்ல இருக்கிறது? இந்த செய்தியை நீ கேட்கிற உன்னுடைய விசுவாசம் எவ்விதமாக விசுவாசிக்கிறாய், இயேசுவானர் எவ்விதமாக விசுவாசிக்கிறாய், உன்னுடைய விசுவாசத்துல உன்னுடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது? இயேசுவானவர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவ தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தன்னுடைய அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை எனக்காக சிந்தி அதோ 3 உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பாசத்தை வீற்றுக்கிறார் அந்த விசுவாசம் இருக்கிறதா? நீ எவ்விதமாக விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய ரட்சிப்புக்கு கத்தர் கொடுத்திருக்க இந்த உன்னுடைய மீட்புக்கு அந்த தேவன் முகத்து திட்டம் இதுதாங்க. இதுதான் வழி, வேற வழியே இல்லை. இந்த வழியை தவிர வேற வழியே இல்லை. அப்ப உன்னதமான இந்த வழி இயேசு ஒருவர் உன்னதமான தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமார் இந்த உலகத்துக்கு அனுப்பி எனக்காக என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்லுது, அவர் அடிக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படியான உன்னதமான திட்டத்தை அவர் செய்தார் எனக்காக எனக்காக எனக்காக. ஆகவே அவர் செய்தது மாத்திரமல்ல அந்த இடத்துல அவர் மீட்பை செய்து முடித்தார், முடித்தார், முடித்து அவர் 3 உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தை விட்டு எனக்காக பரிந்து பேசுகிறார். ஆகவே உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? மரித்தார் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறார், மரித்தார் 3 உயிரோடு எழுப்பப்பட்டார், உயிரோடு எழுந்த கிறிஸ்து இன்னைக்கு பாக்குறோம், இனி மறிப்பதில்லை என்று சொல்லி பாக்குறோம். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் பலிதமாகிறதா, இல்ல செத்து போன கடவுளை போல நம்மளும் வணங்கி கொண்டிருக்கிறோமா, ஜடமா இருக்கிற கடவுளை போல நம்மளும் வணங்கி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? இன்னைக்கு நீ கிறிஸ்துவன் என்று சொல்லுவாய் என்றால் இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுந்த கடவுள் என்று சொல்லும்படியான அவர் மரித்தார், அவர் மறித்து 3 உயிரோடு எழுந்து இன்னைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற கடவுள், உயிரோடு இருக்கிற கடவுள் சொல்லி அந்த ஆழமான விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா? உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இயேசு ஆண்டவர் சொல்லும்படியான விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம பாக்குறோம் இயேசுவானவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இயேசுவானவர் உயிர் தெழுந்தார் எப்படி? சும்மா இல்ல, சாதாரணமான காரியம் இல்ல, அநேக அருமையான சாட்சிகள். அது முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாட்சிகள் யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்படியான சாட்சிகளை பார்க்கும் பொழுது அங்க அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல பார்க்கலாம் சாட்சிகள். நிச்சயமாக உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா?
ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சு கொலம்பஸ் இல்லைங்களா, அப்படி யாங்க பல்பு கண்டுபிடிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கறாங்க, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ்ங்கறாங்க. இப்படியான பல்வேறு நபர்கள் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை சொல்றாங்க. அதுக்கும் தம்பத்தகுந்த சாட்சிகள் இருக்குதா இல்லையா? சும்மா சாதாரண ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப அதுக்கு சாட்சிகள் இருக்குது, ஆதாரங்களை காமிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மீட்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியான உன்னதமான காரியம் இங்க நிகழ்ந்திருக்கிறது. என்ன காரியம்? இயேசுவானவர் மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார், உன்னையை ரட்சிக்கும்படியாக, உன்னையை வழிநடத்தும்படியாக, உயிரோடு எழுந்தாரு சொல்லும்படியாக காரியத்தை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? சும்மா சாதாரண காரியங்களா உலக கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்றோம், ஆதாரத்தை காமிச்சு நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா இந்த இடத்துல பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில அதை விட முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில முழு ஆழ்த்தத்தையும் மாற்றி நம்முடைய இருதயத்தையே மாற்றி பரலோக வாழ்க்கைக்கு அடுத்து சொல்லுற உன்னதமான காரியம் இதுங்க. அந்த கண்டுபிடிப்புகளோ அந்த கண்டுபிடிப்பு ஆதாரமோ ஏதோ சந்தோஷப்படுறோம், ஏதோ மகிழ்ச்சி அடைகிறோம், இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குற முக்கியமான காரியம் இயேசுவான உயிரோடு எழுந்த காரியம், உன்னதமான காரியம். இது உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற காரியம். சும்மா உலக ஏதோ நடைமுறை வாழ்க்கையில ஏதோ நம்முடைய அந்த தனிப்பட்ட வெளியில நம்முடைய வாழ்க்கையில ஏதோ அனுபவிக்கிற காரியம் அல்ல, நம்முடைய உள்ளான இருதயம் ஆழமாய் பாதிக்கப்படுற காரியம் இந்த காரியம், இயேசுவான உயிரோடு எழுந்த காரியம். அவர் மறித்து போயிருப்பார் என்றா நிச்சயமாக அதுல ஒண்ணுமே அர்த்தமே இல்லை. அவர் மறித்து அதோட மண்ணு பண்ணா போயிருந்தாருன்னு அர்த்தமே இல்லை. ஆனாலும் மறித்தார், ஆனாலும் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை அங்கு விளங்கிச்சு. அந்த உயிரோடு எழுந்த காரியத்தை அதான் இங்கே பார்க்கிறோம். அந்த எழுப்புதல், அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட காரியம் சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு மனுஷனையே சந்திக்கிறது, ஒரு இருதயத்தையே ஆளுகைச்சுகிறது, அவனுடைய வாழ்க்கையே மாற்றுகிறது. அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய காரியம், சம்பந்தப்பட்ட காரியம் இது. அவனுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் அவனுடைய முழு அழுத்தத்தையும் மாற்றி நித்தியமான பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது. அப்ப இப்படிப்பட்ட உன்னதமான காரியம் அந்த இடத்துல பாக்குறோம். அருமையான சாட்சிகள் பார்த்துக்கோ, அருமையான சாதகமான காரியம் சாதகமா நடக்கல. இந்த இடத்துல அவர் உயிரோடு எழும்பப்பட்டா சொல்ற காரியம், அந்த இடத்துல பல்வேறு ஆதாரங்கள் அங்க யார் பார்த்திருக்கா? அங்க பாருங்க முக்கியமான நபர்கள், முதலாவது அங்க பாக்குறோம் அங்கு தூதர்கள், தூதர்களுடைய சாட்சியை தெல்ல தெளிவா பாக்கலாம். அங்க 28 படிக்கிறோம், 28 அந்த இடத்துல படிக்கிறோம். அங்க பாருங்களேன் 28 முதல் வசனங்கள்ல, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கவனிச்சீங்களா? கர்த்தருடைய தூதனுடைய காரியத்தை இங்க பார்க்கலாம். அங்க 2 5 வசனத்திலையும் பார்க்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, இப்ப முக்கியமா அந்த இடத்துல பாக்குறோம், அந்த இடத்துல தூதன் ஒரு முக்கியமான காரியத்தை இங்க பாக்குறோம். தூதன் நிகழ் வந்து இறங்குற காரியம் பாத்தீங்கன்னா பூமி அதிர்வோடு சம்பந்தப்பட்டதை பாக்குறோம். பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறத பார்க்கலாம். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் அந்த வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் சொல்லும்படியான காரியத்திலே பார்க்கும் பொழுது மிக தெல்ல தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த முக்கியமான காரியம், அங்கு சாட்சியாய் சொல்லும்படியான காரியம், அங்கு இயேசுவான உயிரோடு எழுந்தால் சொல்லும்படியான முக்கியமான சாட்சி அங்கு தூதர்கள். அந்த இடத்துல அங்க உன்னதமான ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தோடு அந்த இடத்துல பார்க்கலாம். அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்க அங்க பாத்தீங்கன்னா, அந்த தூதர்கள் 5 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கவனிச்சீங்களா? இந்த இடத்துல தூதன் சொன்னபடியான உன்னதமான சாட்சி, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல ஆணித்தரமான சாட்சி யார் வாயிலிருந்து வருகிறது? யாருடைய வாயிலிருந்து வருகிறது? ஒரு முக்கியமான சாட்சி தூதனானவர்கள். தூதன் நிலத்துல, தூதன் வானத்திலிருந்து இறங்கி அங்கு பூமி அதிரத்தக்கதான நிகழ்வு நடக்கிறது. அந்த இடத்துல மாத்திரமல்ல, அந்த வாசல இருக்க கல் புரட்டி தள்ளப்படுகிறது, அது மேலே உட்கார்ந்து அங்க இருக்கிற மரியாள் அந்த இடத்துல சீர்களிடத்துல சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள். அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தனார் சொல்லிட்டாங்க. தெல்ல தெளிவாக அவர் இங்க இல்லை. அவர் சொன்னார் என்ன சொன்னாருங்க? தாம் சொன்னபடியே. அவர் என்ன சொன்னாங்க? தாம் சொன்னபடி. அவருடைய வாழ்க்கையில அவர் அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே வந்தார்,
சொன்னபடியே அங்க பாருங்க தெல்ல தெளிவாங்க. இதே மத்திய புஸ்தகம் 12 அதிகாரத்துல அவர் தன்னுடைய ஊழிய நாக்கள்ல அவர் உலகத்துல வாழ்ந்து ஊழிய நாக்கள்ல அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அவருடைய வாழ்க்கையில அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி ஆணித்தரமா சொல்லிக்கொண்டே வந்தார். தேவனால் நியமித்த திட்டத்தை தெல்ல தெளிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். எதுவும் புதுசு அல்ல. உன்னை என்னை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் நியமித்த திட்டம் இது. அவர் மறித்தார், உயிரோடு எழுப்பப்படுவேன் சொல்லி அருமையான அருமையான திட்டத்தை அவ்வப்போது தன்னுடைய வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே வந்தார். இதே மத்திய புஸ்தகம் 12 அதிகாரத்துல படிக்கலாம். மத்திய புஸ்தகம் 12 அதிகாரம் 40 வசனத்துல படிக்கிறோம். 40 வசனம், யோனா இரவும் பகலும் 3 ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 பூமியின் இருதயத்தில் இருப்பார். இந்த இடத்துல தெல்ல தெளிவாக அவருடைய 3 அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல அவர் 3 கழித்து அவர் உயிரோடு எழுப்பப்படுவார் சொல்றபடியான காரியத்தை இங்கே படிக்கலாம். மேற்கொண்டு படிக்கலாம் 16:21 16:21 அந்த இடத்துல 16:21 இதே மத்தேயு 16:21 படிக்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பரால பிரதான ஆசாரியாராலும் வேத பாடகராலும் பல பாடுகள் பட்டு கொலையின்று 3 எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இன்னும் அருமையான அருமையான வசனம் அதே அடுத்த அதிகாரம் 17:23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் 3 நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அங்க பாத்தீங்களா? இன்னும் 20:19 எடுத்துக்கொள்வோம். 20:19 நாம் படிக்கிறோம். 20:19 அவரை பரியாசம் பண்ணவும் வாரின் அடிக்கவும் சிறைகளில் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் 3 அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆக நம்ம இங்க தெல்ல தெளிவாக பாக்குறோம், அவர் சொன்னபடியே அவர் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல அவர் உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவர் சொன்னபடியே அவர் சொன்னார். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய மீட்பின் மகத்துவமான திட்டத்தை இங்க அருமையான காரியத்தை இங்க பார்க்கலாம். ஆகவே அவர் மறித்தார், அவர் பாடுபட்டு மறிக்க போகிறார் சொல்றாரு. மாத்திரமல்ல மரணத்தையும் சொல்றது மாத்திரமல்ல அவருடைய அவர் உயிர்த்தெழுதலையும் தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இயேசுமான தம்முடைய உலகத்திலே வாழ்ந்த நாட்கள்ல அவருக்குள் அடங்கிய ஒரு அங்கமாயை காணப்பட்டது. எது? உயிர்த்தெழுதல். இது ஒண்ணு புதுசு அல்லவே அல்ல. ஆகவே அவர் உயிரோடு எழுந்து உயிரோடு எழுப்பப்படுவேன் சொல்ற காரியம் தெல்ல தெளிவா அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வந்தார். ஆகதான் அதுதான் தூதன் அந்த இடத்துல சொல்றாப்புல, ஸ்திரீகள் இடத்துல சொல்றாப்புல, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த இடத்துல அதான் சொன்ன உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுற காரியம். அவரை வந்து அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுற. ஆக இந்த இடத்துல பாக்குறோம், நாம் இங்க சிந்திக்க முடியாத காரியம் இயேசுவானவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்ற விஷயத்தை நம்ம இங்க சிந்திக்கிறோம். ஆக உயிர்த்தெழுந்த விஷயத்தை நம்ம சாதாரணமான எடுத்துக்கொள்ளவே கூடாது. எப்படி நம்ப முடியும், எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சில பேர் விசுவா சில பேர் கேள்வி கேட்பாங்க, சில பேர் தயக்கப்படுவாங்க. இதெல்லாம் நல்ல இதெல்லாம் நான் ஒரு நம்ப தகுந்த காரியங்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இளையராஜான்னு சொல்லிட்டு ஒரு 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 மதியீனமான ஒரு மனுஷன் இந்த உலகத்துல, அவன் பேரு இளையராஜாவான், அவனுக்கு பேரு இசை ஞானியா, அவன் இசையில ஞானியா இருக்கலாம், அவன் எடுத்து விட்டான். கேட்டீங்களா இல்லையா? நியூஸ்ல வந்துச்சா இல்லையா? இயேசுமான ஒரு உயிர் தொழுதுலாம் நம்ப தகுந்த காரியங்களா இல்லையா? அவனை படங்கள்லாம் பாத்துருக்கிறாராம். ஆனா அவனுங்கிற ஒரு மூடன், அவனுங்கிற ஒரு மதியீனமான ஒரு மனுஷன், அவனும் மனுஷன், மகரிஷி அனுபவ ரிஷியான், அவன் வந்து 16 12 செத்து போயிட்டாரான். அப்படியே சில்லாயிச்சு உடம்பு, அப்புறம் திடீர்னு உயிர் வந்துருச்சான். இவர் வந்து உயிரோடு இவர் ஒருத்தர் தான் உலகத்துல உயிரோடு கதையை கடை போட்டுருக்கான் பாருங்க. இவர் ஒருத்தர் தான் உயிரோடு எழும்பு வந்தாரு, ஏசுலாம் உயிரோடு எழுந்த காரியம் சான்றுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அது என்ன சான்று, அது எப்படிப்பட்ட சான்று, அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவனை கடவுளை அறிந்தவனா இல்ல தேவனை அறிந்தவனா? இவர்கள் எவ்வளவு முட்டாத்தனம், மதியீனமாக அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவனே பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறான், அவனே பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறான். எவ்வளவு அறியாத மனுஷன் பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. ஏன் காரணம் அங்க பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவோட உயிர்த்தெழுத நம்பவே இல்லை, சும்மா எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க பாக்குற இந்த இடத்துல முக்கியமாக நம்ப தகுந்த அருமையான சான்றுகள், தூதன் வானத்துல இறங்கி பூமி அதிரத்தக்கதான் நிகழ்வு நடக்குது. மாத்திரமல்ல அந்த இடத்துல தூதன் சீர்களை நோக்கி ஸ்திரீகளை நோக்கி சொல்றாப்ல, அவர் சொன்னபடியே அவர் சொன்னபடியே அவர் வாழ்க்கையில சொன்னபடியே அவர் செய்யறாருங்க. தேவன் திட்டத்தை அங்க நிறைவேறதுல பாக்கலாம்.
அங்க அருமையான ஒரு சான்று, தூதன் சாட்சி கொடுக்கிற சான்றை பார்க்கலாம். என்ன சான்று? அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும்படியான சான்று. மற்றமான சான்று யார் வாயிலிருந்து வருகிறது? யார் அங்கு சாட்சி சொல்கிறார்கள்? யார் அங்கு கண்கூடா பார்த்து சொல்கிறார்கள்? அங்குள்ள ஸ்திரீகள். அடுத்தது அருமையான சான்று, அங்குள்ள ஸ்திரீகளை பார்க்கிறோம். மத்திய 28 அதிகாரத்துல அங்குள்ள ஸ்திரீகளை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியமாக செய்யறாரு பாருங்களேன். ஆண்டவர் முதன் முதலாக இந்த இடத்துல இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த 12 அப்போஸ்தலர்களும் இந்த சாட்சி சொல்ல, 12 அப்போஸ்தலருடைய சாட்சி இங்க பார்க்கல. யாருடைய சாட்சி? அந்த ஸ்திரீகளுடைய சாட்சி இங்க பார்க்கிறோம். ஸ்திரீகளுடைய சாட்சி இங்க பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் அந்த 12 அப்போஸ்தலரும் பயந்தடிச்சு போய் ஓடி போனவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த இடத்துல அவர்கள் முதன் முதலாக அந்த சாட்சி யார் கையில, யாரு பார்க்கும் முறையாக ஆண்டவர் தீர்மானித்தார் தெரியுமா? அந்த இடத்துல அந்த பெண்கள், முதன்முதலாக பெண்கள் பார்க்கும்படியாக அந்த இடத்துல பெண்ணானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறத பார்க்கலாம். ஆண்கள் இல்ல, பெண்ணானவர்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய பேச்செல்லாம் எடுபடாது. யாரும் பேச்செல்லாம், பெண்களுடைய பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி, முதல் முதலாக இந்த செய்தி யாருக்கு, யாருடைய, யார் கண்கூடா பாக்குறாங்க? பெண் தான், அந்த மரியான். சீடர்களோட போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. அந்த இடத்துல அதான் பாக்குறோம். அந்த இடத்துல பெண்ணானவர்கள் அந்த இடத்துல பாக்குறாங்க. அங்க ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமாக தன்னுடைய உன்னதமான காரியம், அந்த உயிர்த்தெழுந்தனின் நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, இன்னும் அநேகருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை பறைசாற்றும்படியாக யாருடைய கையில ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஒரு சாதாரண பெண்மணி. அந்த நாட்கள் பெண்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாட்கள். அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண்ணை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதை பார்க்கலாம். ஆக அந்த இடத்துல பாக்குறோம், அங்க தூதனானவர் சொன்னபடியே அவர்கள் போய் பாக்குறாங்க. அங்க என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல சொல்றாங்க, சீக்கிரமா, 7 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தொழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உடனே கூட உங்களுக்கு முன்னே போய் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அந்த இடத்துல அவர்கள் அங்க பாருங்களேன், அவர்கள் சீக்கிரமாய் போய் அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுக்கு முன்னே போய் அவர் போகிறார், கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவர் காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கலரி விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இங்க பாக்குறோம் அவர்களுடைய மகிழ்ச்சி, என்ன உன்னதமான ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கு, கவனிச்சீங்களா? அப்ப தெள்ள தெளிவாக இரண்டாவது காரியம், இயேசுவான ஒரு உயிர்த்தெழுந்த காரியம், இரண்டாவது நபர் யாருங்க? ஸ்திரீகள். முதலாவது தூதன் சொல்ற அருமையான சாட்சி இங்க பார்க்கலாம். இயேசுவான உயிர்த்தெழுந்த அருமையான சாட்சி ஆதாரம் முதலாவது யாருடைய காரியத்துல வருகிறது? யார் சொன்னது காரியம்? தூதன் சொல்றத காரியத்தை பாக்குறோம். இரண்டாவதாக அந்த இடத்துல பாக்குறோம், இரண்டாவதாக பெண்ணானவன் அந்த இடத்துல அங்க யாரு? அந்த மரியாள், அந்த ஸ்திரீகள், அந்த மரியாளும் மற்ற மரியாளும் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர்களிடத்துல சொல்லப்பட்ட காரியத்தை அங்க பார்க்கும் பொழுது அவர்களும் போய் பார்க்கறாங்க. ஆமா, சொன்னபடியே அவங்க யாரு இல்ல, இயேசுவானவர் இல்ல. அங்கு தூதனானவர் சொன்ன செய்தியை கேட்டு அது சந்தோஷமாய், அது மிகுந்த பயத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் ஓடி போகிறார்கள். யார்கிட்ட? அந்த ஸ்திரீகள்கிட்ட போய் அவர்களிடத்துல அறிவிக்க ஓடினார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆக இரண்டாவது காரியம், அந்த இடத்துல முக்கியமான சாட்சி, அந்த இடத்துல முக்கியமான உன்னதமான சான்று அந்த ஸ்திரீகளிடத்திலிருந்து வருகிறதை பார்க்கலாம். மூன்றாவதாக உயிரோடு எழுந்தார் விஷயம், உயிரோடு எழுந்தார் விஷயம். இந்த இடத்துல மூன்றாவதாக யார் சான்று பகிர்றார்கள், யார் சாட்சி பகிர்றார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா பதினோராம் வசனத்துல அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே நடந்த யாவற்றையும், காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். யாருக்கு தெரியுதுங்க? காவலாளிகளுக்கு. ஏன்னா சில அந்த கல்லறைய மூடி போட்டு சீல் வச்சு காவலாளிகள் காவல் காக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப செய்தி என்ன செய்தி? அங்க யார் இல்ல? இயேசுவானவர் இல்ல. இப்ப இயேசுவான் உயிரோடு எழுப்பட்டான்னு சொல்ல முடியாத காரியம் அங்க கண்கூடாக பாக்குறாங்க. அப்ப காவலாளிகள் என்ன செய்யறாங்க? நடந்த யாவற்றையும் அங்க யார்கிட்ட போய் சொல்றாங்க? அந்த இடத்துல மூப்பரோட போய் சொல்றாரு, பிரதான ஆசாரிக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப இங்க அங்க என்ன நடக்குது பாருங்க, அங்க என்ன நடக்குது? இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். எவ்வளவு மதியனமான செயலை பாக்குறாங்க பாத்தீங்களா, செய்யறாங்க பாத்தீங்களா, இது எப்படிங்க சாத்தியமாகும்? நாங்கள் நித்திரையை பண்ணுகையில் களவாய் திருடிட்டு போயிட்டாங்களாம். சீடர்களோ பயம் கொண்ட சீடர்கள். ஆக இப்படிப்பட்ட சீடர்கள் வந்து திருடி போனாங்களா? அப்புறம் பாருங்க காவலாளிகள் எப்படிப்பட்ட காவலாளிகளா, தூங்கிட்டாங்களாம். இது யார் யார் எப்படி நம்ப முடியும்? அப்படியே அவங்களுடைய மிலிட்ரி பவர் எல்லாம் அந்த 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 பயங்கரமான ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மிலிட்ரி பவரா இல்லை, அப்படிதான் அர்த்தம். அப்ப அங்க பாக்குறோம் அவங்களுடைய பேச்செல்லாம் பாருங்க, அதனால பணத்தை கொடுக்குறாங்களாம். அப்ப இதுல இருந்தே தெரியுது வல்லமையான ஒரு மகத்தான ஆதாரத்தை அங்க பாக்கலாம். அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, என்ன முட்டாள்தனமான பேச்சா இருக்கு பாருங்க. அதுலயே தெரியுது, அவங்க சொன்ன பேச்சிலே தெரியுது அங்க இயேசுவான உயிரோடு எழுந்த எழுப்பப்பட்டார், உயிரோடு எழுந்தார் சொல்லும்படியான ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தை அவங்க பேச்சிலே பேசுறத பாக்கலாம். அதனாலதான் இப்படியாக என்னென்னமோ பேசுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க இப்படி ஆயிட்டு ஆன்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாக்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில உன்னதமான ஒரு காரியம், அந்த காவலாளிகள் பார்க்கிற அந்த காரியத்தை பார்க்கும்போது, காவலாளிகள் சொன்ன காரியத்தை பார்க்கும்போது, இயேசுவான உயிரோடு எழுப்பப்பட்டார் சொன்ன காரியத்தை இங்க பார்க்கலாம். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த தூதன் சொன்ன காரியம், அந்த ஸ்ரீயானவர் சொன்ன காரியம், இந்த காவலாளிகள் சொன்ன காரியம் மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல 1 Corinthians 15:6 அநேகருக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் இத்தனை கிட்டத்தட்ட 500 சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல அநேகருக்கு காட்சி அளிக்கிறத பார்க்கலாம். ஆக இங்க பாக்குறோம் முகத்தான உன்னதமான ஒரு சாட்சி பகிர ஒரு காரியத்தை நாம் இந்த தெல்ல தெளிவாக வேதத்துல சொல்லப்பட்டு பார்க்கலாம். என்ன சாட்சி? இயேசுவானவர் உயிரோடு எழுந்தா சொல்லும்படியான சாட்சி, ஆணித்தரமான சான்றுகள் சொல்ற சாட்சியை பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட சாட்சியை நாம் எப்படியாக ஏற்றுக்கொள்கிறோம்? இப்படியேப்பட்ட சாட்சியை நாம் அறிந்து நாம் அவரை நம்பி அவரை உண்மையான உயிரோடு எழுந்த கடவுள் அவரே என்று சொல்லி எனக்காக என்னுடைய பாவத்துக்காக மறித்து என்னுடைய என்னுடைய மன்னிப்பை கொடுக்கும்படியாக என்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கடவுள் அவரே என்று சொல்லும்படியான சாட்சி, அவரே அவரே உண்மையான கடவுள், அவரே எனக்காக மறித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் சொல்லும்படியான அந்த உன்னதமான அந்த உன்னதமான சாட்சி கொண்டவர்களாக அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நம்ம எழுப்பப்படுகிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொண்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் முக்கியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த செய்தி, மகத்தான செய்தி. ஏனென்றால் அங்க பாத்தீங்கன்னா முக்கியமான 2 காரியம், ஒன்னு இந்த கல்லறை காலி ஆயிடுச்சு, அந்த கல்லறை காலி, வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது இந்த உலகத்துல வரலாறுலயே காலியான கல்லறை வேற எங்கேயும் பார்க்க முடியுமா? காலியான கல்லறை வேற அதுலயே மகத்தான ஒரு சாட்சி பார்க்கலாமா இல்லையா? வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. இயேசுடைய ஒரு கல்லறை மட்டும்தான் வெற்றிடமான கல்லறையாக இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. வேற உலகத்துல வேற எங்க சொல்ல முடியுமா? வேற எங்க சொல்ல முடியுமா? அதுலயே மகத்தான அந்த சாட்சியை பார்க்கலாம். அதனாலதான் சுதரான சொல்லு, வாருங்க வந்து பாருங்க, அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் இங்க இல்லை என்று சொல்லி கல்லறை ஒரு எம்டி முழுமையா வெற்றிடமான ஒரு காரியத்தை இங்க பார்க்கலாம். ஆகவே தெல்ல தெளிவாக சொல்லப்படும் அவர் உயிரோடு எழுந்தார் சொல்லும்படியான காரியம் இங்க நிரூபிக்கப்படுகிறது. ஆக அந்த உயிரோடு எழுந்த செய்தி நம்ம கேட்டு நம்முடைய அந்த 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 ஸ்திரீகள் போய் அறிவிக்க ஓடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த செய்தி எவ்விதமாக ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த செய்தி மீட்பின் மகத்துவத்தை முடிக்கும்படியான காரியம், கர்த்தர் எனக்காக என்னுடைய ரட்சிப்பை கொடுக்கும்படியா, ரட்சிப்பை சம்பாதித்து வெளியேற ரட்சிப்பை சம்பாதித்து கொடுக்கும்படியான காரியம் இதோ இந்த இடத்துல அங்க பாக்குறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமா எனக்காக இந்த மீட்பை சம்பாதித்து கொடுத்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார், ஆனாலும் 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தை வீற்றுக்கிறார் என்று சொல்லும்படியான விசுவாசம் இதுல அடங்கியிருக்கிறது. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் புத்தகம் 10 அதிகாரம் அதுதான் சொல்லுது, அங்கதான் மெய்யான இதுதான் மெய்யான விசுவாசம் என்று சொல்லுகிறது. ரோமர் புத்தகம் 10:9 ரோமர் புத்தகம் 10:9 இங்கதான் விசுவாசமே அடங்கியிருக்குது, இங்கதான் உண்மையான விசுவாசமே அடங்கியிருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு இயேசுவானவர் மரித்தார் உயிரோடு எழுந்தார் சொல்லும்படியான விசுவாசம் இல்லை என்றால் அதுல ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆக அந்த இடத்துல ரோமர் புத்தகம் 10:9 தெல்ல தெளிவா சொல்றது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று கவனிச்சீங்களா? கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயிலிருந்து அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்னைக்கு நீனும் நானும் எவ்விதமான விசுவாசம் இருக்கணும்? இங்கதான் விசுவாசமே, இதுதான் விசுவாசம், உண்மையான விசுவாசம் இதுல அடங்கி இருக்குது. நம்ம பார்த்தோம், மூணு சாட்சிகள் பார்த்தோம், உண்மையாவே உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆக இயேசுவான உயிரோடு எழுந்தா சொல்லும்படியான காரியத்தை நம்ம இன்னைக்கு அந்த உன்னதமான காரியத்தை நம்முடைய இருதயத்துல விசுவாசிக்கணும். அதுதான் உண்மையான விசுவாசம். அதனாலதான் ஒண்ணு குறைஞ்சர் 15 அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாப்ல பாருங்களேன், ஒண்ணு குறைஞ்சர் 15 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஒண்ணு குறைஞ்சர் 15 அதிகாரம் ஒண்ணு குறைஞ்சர் 15:14 வசனம் அங்க படிக்கிறோம். ஒண்ணு குறைஞ்சர் 15:14 வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்புறம் சொன்ன 17 வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். இது என்னங்க நம்பிக்கை? அப்ப இயேசுவானுடைய உயிர்த்தெழுதல் என்ற செய்தி சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. அவர் மரித்தார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். உன்னதமான காரியம், உயிரோடு எழுந்த செய்தி ஒரு மகத்தான காரியம். உயிரோடு எழுந்தால் இதுலதாங்க கிறிஸ்தவ விசுவாசமே அடங்கியிருக்கு. அவர் மரிச்சு மட்டும் போயிருப்பார் என்றால், உயிரோடு எழுந்திருக்காம மரிச்சு மட்டும் போயிருப்பார் என்றால், இங்க வசனம் சொல்லுது உங்கள் விசுவாசம் செத்துதான் இருக்கும். அங்க என்ன நம்பிக்கை? இந்த மத்த கடவுளை போல எல்லாம் செத்து போயிட்டான், சிலையை வச்சு வணங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளும் சிலையை வச்சு வணங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு அர்த்தமே இல்லாம போயிருமா இல்லையா? இன்னும் நீங்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. இனிமே நம்ம பாவத்தில் விழுந்து போயிருப்போம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் மரித்தார். எதுக்காக? உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார், மரித்து மூன்றானார், உயிரோடு இருந்தார். எதுக்காக? நாம் நீதிக்கென்று பிழைக்கும்படியாக. அங்கதான் அங்க ஆண்டுடைய வல்லமையை அடங்கியிருக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் புத்தகம் 6 ரோமர் புத்தகம் 6:11 வசனம், ரோமர் புத்தகம் 6:11 வசனத்தை படிப்புமே. ரோமர் புத்தகம் 6:11 வசனம் அங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? இதுதான் அங்க படிக்கிறோம். இந்த அருமையான சத்தியம் கிறிஸ்துவனோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட சத்தியங்க, சும்மா சாதாரணமான சத்தியம் அல்ல. அதனாலதான் 8 படிக்கிறோம், ரோமர் புத்தகம் 6:8. ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம். பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலோட நம்பிக்கை இருக்கு பாருங்க. வெறும் மரிச்சது மாத்திரமல்ல, அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அந்த இடத்துல சொல்லுது, மரித்தொழுந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்தன்றுக்கு ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு கிறிஸ்துவனை ஆழமாய் பாதிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய ரட்சிப்பே இதுல அடங்கியிருக்குது, சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. நீ எப்படி அவங்க விசுவாசிக்கிறாய்? அவர் எனக்காக மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு தேவனுடைய வலது பாசத்தில் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் இன்னைக்கு எனக்காக பரிந்து பேசுகிறான்னு சொல்லி விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் மரித்தார் சொல்லி மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்தார் சொல்ல முடியாத காரியமும் நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா மரித்து போய் ஆத்மா எழுப்பப்படுகிறது. அந்த தேவனுடைய வல்லமையினாலே எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்தாரோ, அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ, அதே உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்மில் ஆழமாய் பலிதமாகிறது. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை, மரித்து போன ஆத்மாவை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உயிரோடு எழுப்புகிறார். அதான் அங்க பாக்குறோம், அந்த இடத்துல ரோம புத்தகத்துல 6 அவர் மரித்து பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு என்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகதான் அந்த இடத்துல முக்கியமாக அந்த இடத்துல படிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உன்னதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாத்தீங்களா? ஆக நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலின் சத்தியம் இதுதாங்க முக்கியம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள பலிதமாகிறது. வல்லமையாய் என்னைக்கு ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறோமோ, அந்த இயேசுவானவர் நம்மை அந்த பாவத்திலிருந்து மரித்து போன நம்மை உயிரோடு எழுப்புகிறார், அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. அதான் இங்க பாக்குறோம், அந்த இடத்துல அதான் பாக்குறோம். ஆக இந்த இந்த உன்னதமான உயிர்த்தெழுதின் வல்லமை மாத்திரமல்ல, நித்தியமான வாழ்வையும் காமிக்கிறது. ஆமா, நித்தியமான வாழ்வையும் காமிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம உயிரோடு எழுந்த காரியம் ஒரு கிறிஸ்துவனுக்கு நம்பிக்கை என்ன, அவன் மறுபடியும் அவன் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற ஒரு காரியத்தையும் காமிக்கிறதுல உள்ளடங்கியிருக்கிறது. அதையும் ஒரு முக்கியமான சத்தியமா இங்க கத்துக்கொள்றோம். உயிரோடு எழுந்த காரியம் ஒரு ரட்சிப்பின் ஆணித்தரமாய் அடித்தளமாய் இருக்கிறது. உயிரோடு எழுந்த காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே ஒரு ஆணித்தரமாக நம்முடைய வாழ்த்துத்துவையை பாதித்து நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து நம்முடைய தேவனுக்குள்ளாக வாழ்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவனமாகவே நாமும் நம்முடைய சரீரமும் உயிர்த்தெழ போகிறது பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில. அந்த இடத்துல சொல்றாரு, அதான் அங்க படிக்கிறோம், ஒன்னு குறைந்தது பதினைந்தாம் அதிகாரம் நாம் மறித்து போனாலும் பின்னாடி நம்ம உயிரோடு எழுப்பப்படுவோம் சொல்லி உயிர்த்தெழுதல நாமளும் பங்கடைவோம் என்று சொல்லி தெல்ல தெளிவாக குறைந்து சபைக்கு அவர் எழுதுறார். ஒன்னு குறைந்தது 15:20 அங்க பாருங்களேன், அதனாலதான் 19 படிக்கிறோம், உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாரு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். குணிச்சிங்களா, நம்ம இந்த உலகத்துக்காக மாத்திரம் இருந்தோம் என்றால் ஐயோ இந்த உலகத்துக்கு மாத்திரம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை தான் என்னங்க வாழ்க்கை, இல்லைங்க வரப்போகிற உலக வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கை குறித்து அந்த நோக்கத்தோடு அவர் பேசுறாரு. அந்த உயிர்த்தெழுதல் நம்ம பங்கடைகிறோம் சொல்றாரு. அதான் 20 கிறிஸ்துவோ மரித்தோடு எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். அந்த இடத்துல அதான் பாக்குறோம், அந்த இடத்துல மனுஷனால் மரணம் உண்டான அப்படின்னால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல சொல்றாரு, நம்ம சரீரப்பிரகமாக வரப்போகிற வருகிற நாட்கள்ல ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு அழைத்து சொல்வார். அந்த உயிர்த்தெழுதல் நாமும் பங்கடைவோம் சொல்ற காரியத்தை இங்க படித்து பேசுறார். ஆக ஒரு நித்தியமான வாழ்வை அந்த இடத்துல தெல்ல தெளிவா பேசுறார். ஒரு கிறிஸ்துவனுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தெல்ல தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆக மரணம் அதாவது நம்ம உன்னதமான ஒரு காரியங்க, சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியம், அவர் மறிச்சு போயிட்டார் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சுன்னு அல்ல. அப்படியாக நம்ம விசுவாசிப்போம் என்றால் அது வாழ்க்கையே அல்ல. உயிரோடு எழுந்த காரியம் தான் மிக முக்கியமான காரியம், அதுக்கும் மேலான காரியம். அவர் எனக்காக என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் தான், ஆனாலும் அவர் மூன்றாம் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் வீச்சிருக்கிற எனக்காக, தேவனுடைய வலது பாசத்தில் வீச்சிருந்து எனக்காக பரிந்து பேசுகிறான்னு சொல்ல விசுவாசம் மிக மிக அவசியம். அங்கதான் அவனுடைய ரட்சிப்புக்களை வழி நடத்துது. மாத்திரமல்ல அவனை அவருடைய பாவத்தில் எழுதுமான ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார் அதே உயிர்த்தெழுதல் வல்லமையை கொண்டு. மாத்திரமல்ல அந்த உயிர்த்தெழுதல் நாமும் பங்கடைய போகிறோம். மாத்திரமல்ல அதுவே நித்தியமான வாழ்வை காமிக்கிறது. மாத்திரமல்ல அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால நாம் மரணத்தை ஜெயித்தவர்களாயிருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தாரா இல்லையா? அதனாலதான் அதே அதிகாரத்தில் அதே பவுல போஸ்டன் சொன்னார், மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இனி மரணம் நம்மை ஆண்டு கொள்வது இல்லை, நம்ம மரணத்துக்காக பயப்படணும் அவசியமே இல்லை. இதுதாங்க கிறிஸ்துவோட நம்பிக்கையே, இதுதான் கிறிஸ்துவனுடைய சந்தோஷமே. என்ன உன்னதமான ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? அவன் இனி மரணத்துக்கு மேல பயப்படவே அவசியமே இல்லை. அவன் நரகத்துக்கு போற மனுஷனா? அவன் என்னைக்கு இயேசு மேல விசுவாசம் வைத்தானோ அவன் எங்க போறான்? பரலோகத்துக்கு அழைத்து சொல்ல போகிறார். அவன் பரலோகத்துல அவனும் உயிர்த்தெழுதப்பட்டு பரலோகத்துக்கு போகிறான். அப்பேற்பட்ட உன்னதமான நம்பிக்கைக்குள்ள வாழறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில அந்த மரணத்துக்கு பயப்படணும் அவசியமே இல்லை, மரணம் அவனை ஆண்டு கொள்ளணும் அவசியமே இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல பவுல சொல்ற, மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆக ஒரு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை பார்த்தீங்களா எங்க அடைக்கிறது? இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை மிக ஆணித்தரமாக அடைஞ்சிருக்கு. ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் அப்படியான நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறோமா? அந்த விதமான நம்பிக்கையை தான் நம்ம இங்க பாக்குறோம். அங்க பாருங்களேன், அந்த மக்கள் கடைசியாக கடைசி மூன்றாவது பகுதியாக நாம் படித்து நாம் பாக்குறோம். அங்க பாருங்களேன், அந்த இயேசுவானவரை அவர்கள் எவ்விதமாக தொழுது கொள்கிறார்கள், இப்பேற்பட்ட உயிர்த்தெழுந்த கடவுளை எவ்விதமாக தொழுது கொள்கிறார்கள். அங்க பாருங்களேன், உன்னதமான ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம். அங்க பாருங்களேன், மூணாவது பகுதியாக நாம் படிக்கிறோம். அங்க பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் அந்த கடவுளை எவ்வளவாய் உயிர்த்தெழுந்த கடவுளை எவ்வளவாய் ஆராதிக்கிறார்கள். அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்களேன், அந்த இடத்துல என்ன நடக்குது? அவர்கள் 9:9 அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்கே என்றார். அடுத்தது எங்க பாக்குறோம்? அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி, கவனிச்சீங்களா? அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். என்ன உன்னதமான காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிற காரியம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தியை கேட்டார்கள். அந்த செய்தி கேட்டதும் அல்ல, அடே அப்பா, அந்த இடத்துல அந்த ஒரு மகா பிரதான ஒரு உன்னதமான ஒரு காரியத்துக்குள்ள அந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறார்கள்.
அந்த இடத்துல அங்க அங்க பாக்குறோம், அங்க அந்த இடத்துல அவர்கள் விட்டு போன உடனே அந்த கலரை விட்டு ஓடி போய் அந்த ஒரு பயத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் சீசுட்டு போகும்போது ஒரு விதமான பயம் தொத்தி கொண்டது, ஒரு விதமான ஒரு பயம் தொத்தி கொண்டது. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? பயம் மாத்திரமல்ல, மிகுந்த சந்தோஷத்தோடு கடந்து போனார்கள். அதனாலதான் பாக்குறோம் 8-ஆம் வசனத்துல அவர்கள் பயத்தோடு மாத்திரமல்ல மகா சந்தோஷத்தோடும் கலரை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவங்களுக்குள்ள பயம் ஒரு பக்கம் தொத்தி கொண்டாலும் அவங்களுடைய பலவீனமான அந்த சரீரம் அந்த 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 ஆத்மா இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு விதமான பயம் தொத்தி கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில மற்றொரு காரியம் இருந்தது. மகா சந்தோஷத்தோடும் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஓ, என் தேவன் எழும்பி, ஓ என்னுடைய இயேசு ஆண்டவர் எழும்பி விட்டார், என் இயேசுவான உயிரோடு எழுந்து விட்டார். அடேப்பா, அந்த இடத்துல ஒரு ஒரு மகத்தான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற மக்களாக அங்கதான் பாக்குறோம். ஒரு ஒரு உண்மையாகவே கண்கூடாக பார்க்கிறார்கள், உண்மையாகவே கண்கூடாக அந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு எழுந்த கடவுள், அவர் இன்றைக்கும் என்னை ஆளுகை செய்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பராமரிக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோமா? அந்த அந்த மகத்தான காரியத்தை அங்க பாருங்களே, தங்களை தாழ்த்தி அவர்களிடத்துல பாதங்களிலே அவர்கள் 9-ஆம் வசனத்துல அதை பாக்குறோம். அவர்கள் அங்க பாக்குறோம், அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். அடேப்பா, இதாங்க உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பார்த்தோம். முதல் பகுதி ஒரு மகத்தான சான்றுகளை பார்த்தோம், ஒரு உயிரோடு எழுந்தார் என்ற மகத்தான சான்றுகளை பார்த்தோம், சாட்சிகளை பார்த்தோம். 3 விதமான சாட்சிகள் சொல்லப்பட்டது. தேவதூதருடைய சாட்சி, அந்த பெண்களுடைய சாட்சி, அந்த காவலனுடைய சாட்சி. அந்த 3 சாட்சி என்ன சொல்லுது? அவர் உயிரோடு எழுந்தார் சொல்லப்படுற சாட்சி. இதோட வேற என்ன வேணும்? அப்ப அந்த அருமையான செய்தியை கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆழமாய் சந்திக்கப்படுகிறார்கள். அந்த செய்தி ஆழமாய் அவருடைய வாழ்க்கையிலே பரிதமாகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயிரோடு எழுந்தார் இந்த செய்தி, அந்த முக்கியமான சாராம்சம் நம்முடைய விசுவாசத்துல இருக்கணும். வெறும் மரித்தது மாத்திரமல்ல, மரித்தார் ஆனாலும் 3 உயிரோடு எழுந்தார் என்ற விசுவாசம். அதனால ரோமர் அதிகாரம், ரோம புஸ்தகத்துல நீங்க பார்த்தோம், அந்த இடத்துல அவர் சொல்ற ரோம புஸ்தகத்துல 9-ஆம் அதிகாரம் 10-ஆம் அதிகாரத்துல பார்த்தோமா இல்லையா? அந்த இடத்துல அந்த விசுவாசம் மிக மிக அவசியம் சொல்லி பார்த்தோமா இல்லையா? அந்த விசுவாசம் இல்லைன்னா 10-ஆம் அதிகாரம் 9-ஆம் வசனத்துல தெள்ள தெளிவாக சொல்லுது. ரோமர் 10-ஆம் அதிகாரம் 9-ஆம் வசனத்துல படிச்சோமா இல்லையா? அங்க என்ன வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுது பார்த்தோமே? ரோமர் புத்தகம் 10-ஆம் அதிகாரம் 9-ஆம் வசனத்துல அங்க என்ன பாக்குறோம்? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று. கவனிச்சீங்களா? எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்? தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆக அவர் உயிரோடு எழுந்த செய்தியை அவர்கள் அபிதமாக விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிதமாகணும். அவர் மரித்தார் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக. அவர் அடிக்கப்பட்டார், அவர் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அவர் 3 உயிரோடு எழுந்தார், எழுப்பப்பட்டார். இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி அந்த ஆழமான சத்தியம் நமக்குள்ள ஆழமாய் பதிக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை நம்ம வாழ வேண்டும். அங்கதான் விசுவாச வாழ்க்கையே இருக்குது, அங்கதான் கிறிஸ்துவ வாழ்க்கையே இருக்குது. இல்லைன்னா மத்த கடவுளும் இந்த கடவுளும் ஒன்னாயிருமேங்க. இல்லைன்னா அந்த மத்த கடவுளை போல இவருக்கு ஒரு சிலையை வச்சு மாலையை போட்டு போயிட்டே இருக்கலாமேங்க. புரியுதா? அப்ப உயிரோடு எழுந்தார்னு சொல்ல முடியாத காரியம், நம்முடைய ஆத்மா மரித்து போன அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையினால உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய முழு வாழ்க்கையை பாதிக்கிறது. ஒரு ஆண்டவனுக்காக வாழும்படியாக, பிதாவுக்காக வாழும்படியாக, அவர் எப்படி மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டாரோ, பிதாவுக்காக வாழ்ந்தாரோ அவ்விதமாக இன்னைக்கும் நாமும் கூட அவரோடு எழுப்பப்பட்டவர்களாக, இன்னைக்கு அவரோடு பிள்ளைகளாக வாழ்கிறோம், அவருக்கு சாட்சிகளாகி வாழ்கிற வாழ்க்கை எங்க? இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை உணர்ந்தவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில வருகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மையும் பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக நாம் மரித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில நம்மளையும் உயிரோடு எழும்புகிற காரியத்தையும் இது அடங்கியிருக்குது. இங்கதான் நித்தியமான வாழ்வே அடங்கியிருக்குது, இங்கதான் மரணத்தை ஜெயிக்க முடியாத வாழ்வே அடங்கியிருக்குது. அப்ப இப்படிப்பட்ட அருமையான செய்தியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருந்து அந்த விசுவாசத்துல வரும்பொழுது அடையப்பா, இயேசுவானவரை நம்மை தொழுது கொள்கிறோம், இயேசுவானவரை முகமுமாய் அந்த உன்னதமான அந்த பிரசனத்தை உணர்கிறோம். அவர்கள் எவ்விதமாக உணர்ந்தார்களோ, எவ்விதமாக அவரை கண்டு பணிந்து கொண்டார்களோ, அவ்விதமாக நாமும் கூட உயிரோடு எழுந்த கர்த்தரை இயேசுவானவரை விசுவாசித்து அப்படியான ஒரு விசுவாசத்துக்குள் வரும்பொழுது ஒரு கிறிஸ்தவன் ஒரு உன்னதமான சாட்சியுள்ள மனுஷனாக அந்த தேவாதி தேவனை பணிந்து கொண்டு அந்த கடவுளுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாக மகிழ்கிற சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறான், அந்த பிரசனத்தை உணர்கிறான். அதான் அந்த சீடர்கள் உணர்ந்தார்கள்.
மாத்திரமல்ல, மற்றொரு காரியம் அந்த இயேசுவானவர் அவர்களுக்கு என்ன சொல்றாரு அங்க பாருங்களேன். அந்த இயேசுவானவர் அவர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 28 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அந்த சமயத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க, அந்த சீடர்கள் எவ்வளவு பயத்தோடு கடந்து போனார்கள், எவ்வளவு விதமான ஒரு விதமான பயத்தோடு கடந்து போன மக்களாக இருந்தார்கள். பாத்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்கள், அவர்கள் அந்த இடத்துல பாக்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பயம் தொத்தி கொண்டுதான் இருந்தாலும் கூட அந்த இடத்துல இயேசுவானவர் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த விதமான ஒரு பயம் நம்மை தொத்திக் கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான பயம் நம்மை தொத்திக் கொள்ளலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து பயப்படாது என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் தெள்ள தெளிவாக பயப்படாது என்று சொல்றாரு. என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில ஐயோ நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஐயோ இயேசுவானவர் என்னோடு கூட இருந்தார், இன்னைக்கு ஐயோ மறித்து விட்டாரேன்னு சொல்லி அவர்கள் ஒரு விதமான ஒரு பயம் இருந்தாலும் கூட ஆனாலும் உயிரோடு எழுந்த கடவுளை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கடவுளை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக பெரிய ஒரு பெரிய சந்தோஷம், அந்த இடத்துல அவர்கள் தைரியம் கொடுக்கும்படியாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, இனிமாய் கடவுளுக்குள்ளாக எழும்பும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அவங்களுடைய பயத்தை போக்க முடியாத முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அவங்களுடைய தடுமாற்றத்தை போக்க முடியாத முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அந்த இடத்துல அதான் சொல்றார். ஆகவே தேவாதி தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் சொல்லும்படியான காரியம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருத்த நம்பிக்கை சந்தோஷம் இதுலதான். ஏன் மற்ற கடவுளை போல அவர் செத்து போன கடவுள் அல்ல, ஜடமா இருக்கிற கடவுள் அல்ல, உயிரற்ற கடவுள் அல்ல, வாயிருந்து பேசாத கடவுள் அல்ல. இன்னைக்கு அவர் மறித்தார், அவர் இன்னைக்கு அவர் மறித்தாலும் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுப்பப்பட்டார், உயிரோடுள்ள கடவுளா இருக்கிறார். இன்றைக்கு என்னை ஆளுகை செய்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை ஆளுகை செய்து என்னை வழி நடத்துகிற கடவுளா இருக்கிறார். ஆகவே அவர் சொல்றார் பயப்படாதிருங்கள் என்று சொல்றார். இப்பேற்பட்ட உயிரோடு உள்ள கடவுள் நம்மோடு கொடுக்கும் போது நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை, நம்ம எதுக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை. அங்க பாருங்களேன் மற்றொரு காரியம், அந்த சீடர்களை எவ்வளவு சொல்லி அழைக்கிறாரு பாருங்களேன். அந்த 15 வசனத்துல அவர் சொல்றாரு ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு, என் சகோதரர் மை பிரதரன் அப்படின்னு சொல்றாரு. என் சகோதரர், அந்த சகோதரர் யாருங்க, அந்த சகோதரர் யாருங்க, ரொம்ப பலவீனமான, ரொம்ப சோர்ந்து போய் தவறு இழைக்கிற சீடர்களுங்க. அந்த அவர்களை பார்த்து அவர் என்ன எப்படி அழைக்கிறாரு, சகோதரர் என்று அழைக்கிறார். எந்த விதத்துல அவருக்கு அடிந்து கொள்ள அந்த சமயத்திலும் கூட அந்த சகோதரர் என்று சொல்லிய ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுறத நம்ம பார்க்கலாம். போங்கள் என்னுடைய சகோதரர் சொல்றார், என்னுடைய சகோதரர். அந்த 15 வசனத்துல அதான் படிக்கிறோம், என் சகோதரர். அந்த சாரி 10 வசனத்துல, என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆக என்ன உன்னதமான ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவாதி தேவன் உயிரோடு அந்த தம்முடைய குமாரனாய் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற கடவுளாய், தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற கடவுளாய், இன்றைக்கும் நம்மளோடு நமக்காக பரிந்து பேசுகிற கடவுளாய் இருக்கும் பொழுது அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற கடவுளாய், நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுத்து நம்மை தேற்றுகிற கடவுளாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து என் சகோதரன் சொல்லி அழைக்கிறார், என்னுடைய சகோதரன் சொல்லி. அவர்கள் எவ்வளவாய் பலவீனமா இருந்தாலும், எவ்வளவாய் குறைகொண்டவர்களா இருந்தாலும், எவ்வளவாய் தவறு இழைக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னாரு, சகோதரன் சொல்லி அழைக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய இருதயம் பலவீனமா இருக்கலாம், நம்முடைய பல காரியங்கள் அவிசுவாசத்தோடு தொடமாற்றத்தோடு பயந்து போய் கிடக்கலாம். ஆனாலும் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்படாதிருங்கள் சொல்றார். நம்மளை பார்த்து அன்புத்தோடு ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார், அரவணைக்கிறவராக இருக்கிறார், அவருடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்மை கொடுக்கிற நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், சந்தேகமே இல்லை. அதுதான் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்ம இங்கே பார்த்தோம், மூணு பகுதியாக பார்த்தோம். முதல் பகுதி இயேசுவான உயிரோடு எழுப்பப்பட்ட உன்னதமான சாட்சிகளை பார்த்தோம். இரண்டாவது பகுதி அப்படிப்பட்ட உயிரோடு எழுந்த கடவுளை நாம் விவிதமாக விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது பகுதி இந்த அருமையான விசுவாசத்தில் நாம் நம்மில் நிகழ்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இடையில்லாத இன்பத்தையும் அனுபவிக்க முடியாத காரியத்தை பார்த்தோம். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த இறைமையான கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ விதமான விசுவாசத்தை கொண்ட மனுஷனா இருக்கிறாயா, இன்னைக்கு நீ அபிதமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனா இருக்கிறாயா? அவர் மரித்தார் எனக்காக பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார், மூன்றான் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் பிள்ளை வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் எனக்காக பரிந்து பேசும்படியாக. அந்த உயிரோடு இருக்கிற கடவுளை விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் என்ன விதமான விசுவாசத்தை நீ வாழ்கிறாய்? எந்த விசுவாசத்தினுடைய வாழ்க்கைய எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையின் விசுவாசம் எங்கே? இதோ இந்த விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் கவலைப்படணும் அவசியமே இல்லை, நம்ம எதுக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் எனக்காக பிதான் வலது பாசம் வீச்சிருந்து எனக்காக பரிந்து பேசுகிற கடவுளா இருக்கிறார், இன்றைக்கும் என்னை நடத்துகிற கடவுளா இருக்கிறார், எனக்கு ஆறுதலையும் எனக்கு பலத்தையும் எனக்கு உற்சாகத்தையும் எனக்கு என்னை அரவணைத்து என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ குறைகள் இருந்தாலும் என்னை பலப்படுத்தி என்னை அரவணைத்து என்னை தாங்கி என்னை பராமரிக்கிற நித்தமும் என்னை நடத்துகிற கடவுளா இருக்கிறார். அவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசு. ஆக அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் அபிதமாக அறிந்து அவருக்கு சாட்சியாய் அவருக்குள்ளாக இயேசுக்குள்ளாக பெருத்த நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கும்படியான உன்னதமான நோக்கத்தோடு நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த அருமையான செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவான உயிரோடு எழுந்தார் சொல்ற அருமையான காரியத்தை நாளில் சிந்தித்தோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நீர் மரித்தீர், உம்முடைய மரணத்தை நாங்கள் கடந்த நாளில் சிந்தித்தோம். நீர் மரித்தீர் சுவாமி, எதுக்காக மரித்தீர், உம்முடைய மரணம் எதுக்காது என்று சொல்லி பார்த்தோம் சுவாமி. என்னுடைய பாவத்துக்காக, எங்களுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் சொல்லி பார்த்தோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, நீர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர் சுவாமி. உயிர்த்தெழுந்து அன்றைய பிதாவது வலது பாசத்தில் வீச்சிருக்கிறீர், பிதாவது வலது பாசத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற கடவுளாக இருக்கிற சொல்லி பார்த்தோம் சுவாமி. இது நாளிலே இது உலகம் எங்கும் உயிர்த்தெழுதலே நினைவு கூறுகிற வழியிலே இன்றைக்கும் நாங்களும் இந்த அருமையான சத்தியத்தை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இது எவ்வளவு உன்னதமான சத்தியம் சுவாமி. எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே அடித்தளமான ஆணித்தரமான அன்றைய அடிப்படையான சத்தியம் சுவாமி. நீர் உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய விசுவாசம் பொய்யாய் போகுமே, இதோ இந்த பிரசங்கம் விரதாவாய் போயிடுமே. நீர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நாங்கள் இன்னும் பாவத்திலே மரிச்சு போய் கிடப்போமே சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்காக பிழைக்க முடியாதே, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எங்களுக்குள்ளாக நிகழ்ந்திருக்காதே. அன்றுவே உம்முடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ உன்னதமான காரியம் சுவாமி. ஆக என்னுடைய இயேசு ஆண்டவர் மரித்து எனக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதான் வலது வாசத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ உதவி செய்ய சுவாமி. என்னுடைய இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட உதவி செய்யும் சுவாமி. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அந்த சீடர்கள் இதோ அந்த அன்றே அவரை பணிந்து கொண்டார்கள், அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள், அவர்களுடைய உன்னதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தார்களே சுவாமி. இதோ நித்தமும் அவர்களை நடத்துகிறவர்களாய் ஆறுதலையும் அன்பையும் காண்பித்தவராய் நாங்கள் பார்த்தோமே சுவாமி. ஆமாண்டரே, எங்களுடைய கடவுள் உயிரோடு எழுந்த கடவுள், என்னுடைய கடவுள் மரித்து போன கடவுள் அந்த அல்ல ஆண்டவரே, உயிரோடு எழுந்த கடவுள், இன்றைக்கு என்னை நித்தம் நடத்துகிற கடவுள், என்னை பராமரிக்கிற கடவுள், எனக்கு வேண்டிய அன்பையும் எனக்கு வேண்டிய ஆறுதலையும் தெம்பையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்தமும் கொடுக்கிற கடவுள் அவர் உயிரோடு எழுந்த கடவுள் மாத்திரமே என்று சொல்லி இதனாலே பார்த்தது போல அந்த சிறுகளுக்கு கொடுத்தது போல இன்னைக்கும் எங்களுக்கும் நீ கொடுக்கிறவரா இருக்கிறதே சுவாமி. ஆம் ஆண்டவரே, அபிதமாக நாங்கள் உயிரோடு எழுந்த கடவுளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீ எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.